ಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಶರಣ ಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கொலோசியர் 4 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம், உறவுகளிலே பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இப்பொழுது பணியிலே பரிசுத்தம் என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். பணியாற்றுகிறவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று 3 அதிகாரத்தின் கடைசியிலே படித்தோம். இப்பொழுது எஜமான்களுக்கு சொல்லப்படும் ஆலோசனை பாருங்கள். கொலோசியர் 4 அதிகாரம் 1 வசனம், எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இங்கே எஜமான்களே என்று கூறுகிறார். கடந்த அதிகாரத்திலே வேலைக்காரருக்கு ஆலோசனை சொன்ன பவுல் இப்பொழுது எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் ஆலோசனை சொல்கிறார். நீதியும் செம்மையுமானதை கொடுக்கும்படியாக நினைப்பூட்டுகிறார். அதாவது பணிக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க வேண்டும், குறைவாக அல்ல. எந்த விதத்திலேயும் எஜமான்கள் வேலைக்காரருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்? பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அறிந்து அவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிறார். அந்த எஜமானும் ஒரு நாள் கிறிஸ்துவின் முன்னாலே நிற்க வேண்டும். கிறிஸ்தவரான எஜமானரும் சரி, வேலைக்காரரும் சரி, தேவனுக்கு முன் ஒரு நாள் நிற்பார்கள். எனவே இந்த உலகத்திலே வேலைக்காரர் எப்படி தங்கள் கடமைகளை உண்மையும் உத்தமமாக நிறைவேற்ற வேண்டுமோ அதே போல எஜமான்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை உண்மையும் உத்தமமாய் பட்சபாதம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் செம்மையானதை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலே உங்களுடைய பணியிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்தும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய இன்னும் சில அருமையான காரியங்களை பவுல் நினைப்பூட்டுகிறார். ஜெப வாழ்க்கையை குறித்து, சமுதாய வாழ்க்கையை குறித்து, மற்றும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக் கொடுக்கிறார். கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபித்தலும் விழித்திருத்தலும் இணைந்து செல்லும் வார்த்தைகளாயிருக்கின்றன. இவை இரண்டும் மிக முக்கியமான வார்த்தைகள். இது நெகேமியாவின் அனுபவத்தை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. எருசலேமின் மதில் சுவரை கட்டவிடாமல் எதிரிகள் தடுக்க முயன்ற பொழுது தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு, ஐயோ, என்னால் பணி செய்ய முடியவில்லையே என்று உப்பாரி வைத்துக் கொண்டு இருக்கவில்லை, பணியை நிறுத்திவிடவில்லை. இதை குறித்து நாம் ஜெபிப்போம் என்று மட்டும் அவர் சொல்லிவிடவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நெகேமியா 4 அதிகாரம் 9 வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். இங்கே பவுலப்பொஸ்தலன் என்ன சொல்கிறார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் விழித்திருங்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்த விழிப்புணர்வுடனும் ஸ்தோத்திரத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் அதற்காக கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். அதே வேளையிலே உங்களுக்கு ஒரு சரியான வைத்தியத்தை செய்யக்கூடிய ஒரு வைத்தியரையும் சந்தியுங்கள். நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் தம்முடைய பணியை செய்து முடிப்பார். கர்த்தரிடத்திலே நம்முடைய தேவையை சொல்லும்பொழுதே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் விரும்பிய பதிலாய் அது இல்லாவிட்டாலும் அவர் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். அதாவது நாம் மூச்சு விடுவதைப் போல நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் உள்ளே காற்றை எடுத்துக் கொள்ளும் பொழுது ஜெபிக்கிறோம், காற்றை வெளியே விடுவது போல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவும் நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ அதே நேரம் அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு பதிலுரைப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆபிரகாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்ற விசுவாசத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். எனவேதான் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்தார் என்று ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அதற்கான பதிலை உங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்துடனே தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு சரியான பதிலையே தருவார். கொலோசியர் 4 அதிகாரம் 3-4 வசனங்கள், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபித்துக் கொண்டிராமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஊழியங்களுக்காக ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் திருச்சபை போதகர்களுக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக, அவர்கள் ஊழியங்களுக்காக கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஜெபித்தீர்கள்? பலர் இன்று தங்கள் ஊழியரை குறித்து குறைவான காரியங்களை மிக உற்சாகமாய் பேசுகிறார்கள். இனி உங்களிடத்திலே யாராவது வந்து மற்றொரு ஊழியரை குறித்து குறைவாய் பேசுவார்கள் என்றால், சகோதரனே, ஒரு நிமிடம் அந்த ஊழியருக்காக நாம் இருவரும் முதலாவது ஜெபிப்போமா என்று நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். இது அந்த ஊழியருக்கும் நல்லது, அந்த ஊழியத்திற்கும் நல்லது, உங்களோடு பேச வந்த நண்பருக்கும் நல்லது, ஏன் உங்களுக்குமே அதுவே நல்லது. இந்த கடிதத்தை எழுதும்பொழுது பவுலப்போஸ்தலன் சிறையிலே இருக்கிறார். மீண்டுமாக விடுதலை பெற்று சென்று அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வாசலை தேவன் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்கிறார். ஒவ்வொரு ஊழிய வாய்ப்பும் சுவிசேஷத்திற்கான ஒரு வாசல். மனிதனுடைய சிறந்த அறிவினாலும் சாமர்த்தியத்தினாலும் வசனத்தை அவன் பிரசங்கித்தாலும் கர்த்தர் இருதய கதவை திறக்கவில்லை என்றால் யாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் தனது ஊழியத்திற்காக கொலோசை திருச்சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் இதுதான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அருமையானவர்களே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே உங்கள் முன் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருப்பார் என்றால் அதை பயன்படுத்த தவறிவிடாதிருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறிய ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், அதையும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவதனாலே நீங்கள் அறியாத ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்ய முடியும். எனவே தேவன் கொடுத்திருக்கிற சிறிய ஊழியத்தையும் கூட நீங்கள் அசட்டையாய் எண்ணாதிருங்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் அவர்களும் சுவிசேஷத்தை பேச வேண்டியபடி பேசி அதை வெளிப்படுத்துவதற்கான வாசல்களை தேவனே அனுதனமும் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபியுங்கள். கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலக மக்களுக்கு முன் கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுப்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அதைத்தான் ஞானமாய் நடந்து என்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளாதிருங்கள் என்கிறார். சில ஞானமற்ற மனிதர்கள் இயேசு கிறிஸ்து 1980 வருவார் என்று கூறினார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒருவரும் இப்படிப்பட்ட ஞானமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்முடைய செயல்கள் நாம் கர்த்தரை நம்பவில்லை என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்று கூறக்கூடாது. உலகத்திற்கு முன் ஞானமற்ற செயல்களையும் செய்யக்கூடாது. ஊழியர் ஒருவர் புற்றுநோய் இருந்தபொழுது வைத்தியரிடத்திலே போய் சிகிச்சை பெற்றார். அதை குறித்து கேள்விப்பட்ட ஒரு விசுவாசி, நீங்கள் வைத்தியரிடத்திலே சென்றது தவறு, நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்திருக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆனால் அதே சகோதரி புற்றுநோய் வியாதியினாலேயே சீக்கிரமாய் மரித்து போய்விட்டார்கள். இவற்றை பார்க்கும்பொழுது உலகம் என்ன சொல்லும்? கிறிஸ்தவம் என்னடா முட்டாள்தனமான காரியங்களை சொல்கிறது என்றுதான் கூறுவார்கள். எனவேதான் பிரியமான் உள்ளே, உலகத்திற்கு முன் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் கூறியது போலவே நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்த தவறிவிடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவோ, தேவையுள்ள ஒருவருக்கு உதவி செய்யவோ கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வோமாக. உங்கள் கண்களின் எதிரே தெரியும் வாய்ப்புகளை குறித்து கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். அவரே உங்களை தெளிவாய் வழிநடத்துவார். குறிப்பிட்ட ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்ல உங்களுக்கு ஒரு பாரம் ஏற்படும் என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தாதிருங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தரே கதவை திறப்பார். அவர் கதவுகளை திறக்கும் வரைக்கும் இடைவிடாமல், சோர்ந்து போய்விடாமல் ஜெபத்திலே விழித்திருங்கள். கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யும் உரையாடல்களிலே தீமை காணப்படக்கூடாது. தீமையை ஒழிக்கும் வார்த்தைகளை அவர்கள் பேச வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்பொழுது உற்சாகம் உள்ளதாக மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். யாருக்கு நீங்கள் பதில் உரைக்கும் பொழுதும் உங்கள் வார்த்தைகள் கிருபை பொரிந்தனதாயும் தீமையற்றதாயும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாயும் இருக்கட்டும். தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அநேக விசுவாசிகளின் பெயர்களை கூறுகிறார். அவர்கள் எல்லாருமே தங்களை சுற்றி தேவனற்ற பல சடங்காச்சாரங்களின் மத்தியிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள். அவர்களிலே அநேகர் எபேசுவிலே வாழ்ந்தவர்கள். அப்போஸ்தலனாய் பவுல் சுதந்திரமாய் ஊழியம் செய்த காலங்களிலே ரோமாபுரிக்கு சென்றதில்லை. கொலோசே பட்டணத்திற்கும் அவர் சென்றதில்லை. ஆனால் அங்கே காணப்பட்ட பல விசுவாசிகளை அறிந்தவராயிருந்தார். அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஊழியம் மிக தூரமான இடங்களுக்கும் கடந்து செல்லும் கிருபை பெற்றதாயிருந்தது. கொலோசே 4:7-8 பிரியமான சகோதரனும் உண்மை உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். இந்த தீகிக்கு எபேசு திருச்சபையின் போதகராயிருந்தார். இவரை குறித்து எபேசியர் 6:21 அப்போஸ்தலர் 20:4 மற்றும் 2 தீமோத்தேயு 4:12 நாம் பார்க்கலாம். அவர் கர்த்தருக்குள்ளே ஒரு அருமையான சகோதரர். கொலோசியர் 4:9 அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். கொலோசே பட்டணத்திலே வாழ்ந்த பிலமோனின் வீட்டில் இருந்த அடிமைதான் ஒனேசிமு. இவன் தன் எஜமானை விட்டு ஓடிப்போனவன். இப்பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாய் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். எனவே தனது எஜமானிடத்திற்கு ஒரு கடிதத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்கிறான். எனவே இந்த ஒனேசிமுவை குறித்து சொல்லும்பொழுது உண்மையும் பிரியமும் உள்ள ஒனேசிமு என்று கூறுகிறார். இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் ஒனேசிமுவிற்கும் பிலேமோனுக்கும் இடையே ஒரு புதிய உறவு கிறிஸ்துவுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. எஜமானும் அடிமையுமாயிருந்த அவர்கள் இரண்டு பேரும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சகோதரர்களாய் இருக்கிறார்கள். கொலோசியர் 4:10 என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு எனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த அரிஸ்தருக்கு பவுலப்போஸ்தலனோடு கூட சிறையிலே இருந்தவன், பவுலப்போஸ்தலனுடைய நண்பன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கு தான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யோவான் மார்க்கு. பவுலும் பர்னபாவும் முதல் சுவிசேஷ பிரயாணத்திலே கடந்து சென்றபொழுது இந்த யோவான் மார்க்கும் அவர்களோடு சென்றான். ஆனால் இடையிலே அவன் திரும்பி வந்துவிட்டபடியினாலே இரண்டாவது ஊழிய பிரயாணத்திலே அவனை அழைத்து செல்ல பவுலுக்கு விருப்பமில்லை. எனவே அந்த ஊழிய குழு இரண்டானது. யோவான் மார்க்கை குறித்து பவுலப்போஸ்தலன் தவறாய் கணித்து விட்டார். அதை குறித்து அவர் இங்கே ஒத்துக்கொள்கிறார். நான் அவனை அங்கீகரியாமல் இருந்தது போல நீங்கள் இருந்து விட வேண்டாம். அவன் உங்களிடத்திலே வந்தால் அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, இந்த யோவான் மார்க்கை குறித்து தீமோத்தேயுவிற்கு எழுதும்பொழுது கூட 2 தீமோத்தேயு 4:11 மார்க்கை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று கூறியிருக்கிறார். கொலோசியர் 4:11 யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்தல் சொல்கிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். விருத்த சேதனம் என்று சொல்லும்பொழுது இவன் ஒரு யூதன் என்பது தெளிவாகிறது. இது நமக்கு காட்டும் சத்தியம் என்ன? கொலோசே திருச்சபையிலேயும் சில யூதர்கள் விசுவாசிகளாயிருந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானோர் யூதரல்லாத விசுவாசிகள். யூதர்களாயிருந்த யுஸ்துவை போன்ற ஒரு சிலரும் அருமையான ஊழியக்காரர்களாய் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது கொலோசியர் 4:12 கவனியுங்கள். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல இந்த எப்பாப்ரா கொலோசே திருச்சபையின் போதகர். இப்பொழுது இருவரும் சிறையிலே இருக்கிறார்கள். இப்பொழுது இவருக்கு புதிய ஒரு ஊழியம் இருக்கிறது. இதுதான் ஜப ஊழியம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நான் இருக்கிற இந்த நிலைமையிலே எங்கேயும் செல்ல முடியாது, எந்த ஊழியத்திலையும் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற கவலையோடு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது மிகப்பெரிய ஒரு ஊழியம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இளம் ஊழியர் ஒருவர் திடீரென்று பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டார். அவராலே எதையும் பிரசங்கிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விட்டார். மிகவும் சோர்ந்து போயிருந்த அவருக்கு ஒரு ஊழியர் கடிதம் எழுதி, அருமையான சகோதரனே, பிரசங்கிக்க முடியவில்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டாம், எனக்காக என்னுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று எழுதியிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, நீங்கள் சுறுசுறுப்பாக, ஒரு காலத்திலே நான் கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் எதையுமே செய்ய முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். டிரான்ஸ்வெல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த ஊழியத்திலே பணி செய்கிற எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப ஊழியத்தின் மகிமையை நீங்கள் நித்தியத்திலேதான் கண்டுகொள்ள முடியும். கொலோசியர் 4:13, இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் ஏராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். இந்த மூன்று பட்டணங்களும் ஒன்றுக்கொண்டு மிக அருகிலே இருந்த பட்டணங்கள். ஏராபோலியும் லவோதிக்கேயா பட்டணமும் 6 முதல் 10 மைல் இடைவெளியிலே இருந்த பட்டணங்கள். இவை இரண்டுமே கொலோசே பட்டணத்திற்கு மிக அருகிலே இருந்த பட்டணங்கள். இந்த எல்லா பட்டணங்களிலேயும் திருச்சபை இருந்தது. கொலோசியர் 4:14, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வைத்தியனாகிய லூக்கா எத்தனை அழகாயிருக்கிறது இல்லையா? அது மட்டுமல்ல, தேமாவை குறித்தும் இங்கே வாசிக்கிறோம். இந்த தேமா அப்போஸ்தலனாய பவுலுக்கு உடன் ஊழியனாய் இருந்திருக்கிறான். இங்கே அவனை குறித்து வேறு எந்த அடைமொழியையும் கூறவில்லை. வெறுமையாக தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான் என்றுதான் எழுதியிருக்கிறார். ஆனால் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறது போல பின்னான காலங்களிலே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியத்தை விட்டு விலகி போய்விட்டான். பிரியமானவர்களே, பண ஆசையினாலோ பொருள் ஆசையினாலோ கர்த்தரை விட்டு ஊழியக்காரர்களும் தூரம் போய்விட வாய்ப்பிருக்கிறது. எனவே ஊழியக்காரர்கள் அவ்வாறு கடந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். தேமாவின் வாழ்க்கையின் முடிவு எத்தனை பரிதாபமானதாய் போய்விட்டது இல்லையா? கொலோசியர் 4:15, லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த பட்டணங்களிலே பிரமாண்டமான மாயை வழிபாடுகள் இருந்தன. இவற்றின் மத்தியிலே விசுவாசிகள் வீடுகளிலே கூடினார்கள். பிரியமானவர்களே, திருச்சபை வீடுகளிலேதான் ஆரம்பமானது. வரும் நாட்களிலேயும் திருச்சபைகள் வீடுகளிலேயே கூடும் என்று நாம் விசுவாசிக்கலாம். கொலோசியர் 4:16, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். இந்த வசனம் இவ்வாறு கூறுவதனாலே பவுலப்போஸ்தலன் லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஒரு தனி கடிதம் எழுதினார் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்நாட்களிலே பவுலப்போஸ்தலனின் நிருபங்கள் எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயும் எடுத்துச் செல்லப்பட்டு வாசிக்கப்பட்டிருக்கிறது. லவோதிக்கேயா திருச்சபை மக்களும் பவுலப்போஸ்தலனுடைய கடிதம் ஒன்றை வாசித்திருக்கிறார்கள். இந்த கடிதம் பவுல் எபேசு பட்டணத்திற்கு எழுதப்பட்ட கடிதம் என்று வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். இங்கே கொலோசே மக்களுக்கு அவர் கூறிய காரியம், லவோதிக்கேயா திருச்சபையிலிருந்து வருகிற கடிதத்தை நீங்கள் வாசியுங்கள், இந்த கடிதமும் லவோதிக்கேயா திருச்சபையிலே வாசிக்கப்படும்படியாக செய்யுங்கள் என்கிறார். கொலோசியர் 4:17, அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். இந்த மனிதனை குறித்து இந்த வசனத்திலே கூறப்பட்டுள்ள காரியத்தை தவிர வேறு எதையுமே நாம் எங்குமே காண முடிகிறதில்லை. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த அர்க்கிப்புக்கும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை, ஒரு அருமையான ஊழியத்தை கொடுத்திருந்தார் என்பது தெரிய வருகிறது. என்றாலும் பவுல் நினைத்தபடியோ அவர் எதிர்பார்த்தபடியோ அவர் அதை நிறைவேற்றாதது போலவும் தெரிகிறது. எனவே அவர் கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கவனமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பூட்டுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த எந்த ஊழியத்தையாவது கர்த்தர் எதிர்பார்ப்பது போல நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களா என்பதை சற்று எண்ணி பாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு ஊழியமாய் அது இருக்கலாம், அல்லது உதவி செய்யும் ஒரு ஊழியமாய் இருக்கலாம், அல்லது வியாதியஸ்தர்களை போய் சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு ஊழியமாய் இருக்கலாம், அல்லது வயதானவர்களை ஆலயத்திற்கு வர முடியாதவர்களை சென்று பார்த்து பராமரிக்கும் பொறுப்பாய் இருக்கலாம். கர்த்தர் கொடுத்த எந்த ஊழியத்தையாவது நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். அதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றால் இன்றைக்கே ஒரு தெளிவான தீர்மானம் செய்யுங்கள். அதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. கொலோசியர் 4:18 பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருப்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பவுலப்போஸ்தலனின் அநேக கடிதங்கள் அவர் சொல்ல சொல்ல மற்றவர்கள் கையினாலே எழுதியவை. கலாத்திய நிருபம் அவருடைய கரங்களினாலே எழுதப்பட்டது. இங்கே இறுதி கையெழுத்தை மட்டும் அவர் வைக்கிறார். இங்கே இரண்டாவது முறையாக தன்னுடைய கட்டுகளை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். இதன் பொருள் என்ன தெரியுமா? நான் சிறையிலே கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இறுதியாக கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன் என்று வாழ்த்துகிறார். இந்த கடிதம் எத்தனை ஒரு அருமையான கடிதம் இல்லையா? அப்போஸ்தலனாய பவுல் நேரடியாக சந்தித்திராத ஒரு திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற அநேகரை அவர் அறிந்தவராயிருக்கிறார். எனவேதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிற்குள்ளே அவர் பலரை வழிநடத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த 11 நிகழ்ச்சிகளிலே நாம் கொலோசேயர் நிருபத்தை சிந்தித்தோம். நம்மிலே பலருக்கு இந்த முறை நாம் கற்றுக்கொண்ட பொழுதும் மிகுந்த பயனுள்ளதாய் அமைந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிவோமாக. மீண்டும் இதே புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னும் வேறு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே திரும்ப திரும்ப வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் கவனமாய் வாசித்து படியுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு வேத பகுதியின் மூலமாயும் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 Nahum 22:16. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 Nahum 22:16.